சபக்காலம் மூன்றாம் ஞாயிறு. அது ஒரு அழகிய தேவாலயம். இரு குழுவினரிடையே தீர்க்க முடியாத பிரச்சினை. தேவாலயத்தில் சமத்துவம் வேண்டி ஒரு குழு போராடுகிறது, இடமில்லை என்று விரட்டியடிக்கிறது இன்னொரு குழு. ஒரு நாள் உக்கிரமான போராட்டம். ஆலயத்தின் உள்ளே வலியோர், ஆலயத்தின் வெளியே எளியோர். உரிமைக்கான போராட்டத்தின் மத்தியில் வழிப்போக்கர் ஒருவர் சொல்கிறார் எளியோரை பார்த்து, ஆண்டவனுக்கு அழகிய திருப்பீடம் அந்த ஆலயத்தில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவருடைய திருப்பாதங்களோ உங்களோடு இருக்கிறது. அழிந்து போகும் ஆலயத்தை அவர்களிடமே விட்டுவிடுங்கள். அழியாத ஆண்டவனை உங்கள் குடிசைகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள். அரசர்களாகமும் முதல் புத்தகத்தில் 9:6-7 திருவசனங்களில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்கு இட்ட விதிமுறைகளையும் நியமங்களையும் பின்பற்றாமல் வேறு வழியில் சென்றால் என் பெயர் விளங்க நான் புனிதமாக்கின இக்கோவிலை என் பார்வையில் இராதபடி தகர்த்து விடுவேன் என்ற ஆண்டவரின் வல்லமையான வார்த்தைகள்தான் நம் நினைவில் வந்து எச்சரிக்கின்றன. அன்பிற்கினியவர்களே, புனித காலமென்றும் மீட்பின் காலமென்றும் இரக்கத்தின் காலமென்றும் அழைக்கப்படுகின்ற தவக்காலத்தின் 3வது வாரத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். நாமே உயிருள்ள ஆலயங்கள் என்னும் உண்மையை இறை வார்த்தையின் ஒளியில் சிந்திக்க அன்புடன் அழைக்கின்றேன். இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற முதல் வாசகமான விடுதலை பயணம் 20, இறை வசனங்கள் 1-17 மோயீசன் வழியாக கடவுள் நமக்கு தந்த கட்டளைகளை பற்றி வாசித்தோம். நம் கிறித்தவ வாழ்வின் வலிமையான அடித்தளம்தான் இப்பத்து கட்டளைகள். கட்டளைகள் நமக்கு தெரியும், கட்டளைகளை கடைபிடிக்கிறோமா என்பதே கேள்வி. விடுதலை பயணத்தில் 24:3 இவ்வாறு வாசிக்கிறோம், மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்று உறுதியளித்தனர். இந்த கடவுளின் வார்த்தைகளுக்கு மக்கள் இணங்கி வர கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்ததையும் தொடர்ந்து அப்பகுதியில் வாசிக்கிறோம். இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள்தான் பின்னர் உடன்படிக்கை பேழையில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் சாலமோன் மன்னரால் எருசலேமில் தேவாலயம் அமைக்கப்பட்டு அவ்வாலயத்தில் வைக்கப்படுகிறது. இதை குறித்தே ஆண்டவர், நீ கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன், என் கண்களும் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்று 1 அரசராகமத்தில் 9:3 திருவசனத்தில் கூறுவதாக காண்கிறோம். ஆலயத்தின் மையம் இறை வார்த்தை. இறை வார்த்தையை கடைபிடிப்பதுவே ஆலயத்தின் பிரதான செயல்பாடு என்பதை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ளலாம். இந்த ஆலயத்தின் மேன்மையை நாம் அனைவரும் உணரும்படியாக இன்றைய நற்செய்தி வாசகம் அமைகிறது. இயேசு எருசலேம் தேவாலயத்திற்கு செல்கிறார். எருசலேம் தேவாலயம் சந்தைக்கடையாய் மாறியிருப்பதை காண்கிறார். சாட்டையெடுத்து வியாபாரிகளை விரட்டுகிறார். இயேசுவின் இந்த செயல் நமக்கு வியப்பையல்லவா தருகிறது? இக்காலகட்டத்தில் அநேக திருத்தலங்கள் உள்ளன. நாமும் திருத்தலங்களுக்கு செல்லும் பொழுது நமது பசியை ஆற்ற, களைப்பை போக்க திருத்தல வாயில்களில் உள்ள கடை வியாபாரிகள்தானே நமக்கு உதவி செய்கிறார்கள். எனவே தொலைதூரத்திலிருந்து வருகிற திருப்பயணிகளுக்கு இவ்வியாபாரிகள் ஒரு வகையில் சேவையைத்தானே செய்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட திருப்பயணிகளுக்கு உதவி செய்கின்ற வியாபாரிகளை விரட்ட வேண்டும் என்ற கேள்வி எழலாம். ஆனால் வியாபாரத்தையும் வியாபாரிகளையும் கண்டிப்பது இயேசுவின் நோக்கமல்ல. மாறாக இறை வார்த்தைகள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேவாலயத்தில் கடவுளின் வார்த்தைகள் செயல்படுத்தப்படவில்லை என்பதாலேயே சாடுகிறார். எழிலார்ந்த பிரம்மாண்டமான பரந்து விரிந்த தேவாலயத்தில் அனைத்து மக்களுக்கும் தனித்தனியாக பகுதிகள் பிரிக்கப்பட்டு எல்லோரும் ஒருமித்து வழிபடுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. எனினும் ஏழை எளியவர்கள், பெண்கள், உடல் ஊனமுற்றோர், தொழுநோயாளர்கள், புறவினத்தார் இவர்கள் அமர்ந்து ஜபிப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிகளை ஆலய நிர்வாகிகளான குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் வியாபாரிகளுக்கு ஒதுக்கிவிட்டு ஏழை எளியவர்கள் ஆலயத்தின் உள்ளே நுழைய வழியில்லாமல் செய்துவிட்டனர். இந்த வன் செயலையே இயேசு கண்டித்தார். உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்ற மறைநூல் வார்த்தைக்கேற்ப கொதித்தெழுந்தார். காரணம், ஆலயம் என்பது ஆண்டவனின் வார்த்தை என்பதை உணர்ந்திருந்தார் இயேசு. இன்றைய முதல் வாசகத்தில் வாசித்த பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே என்ற கட்டளையை செயல்படுத்துவோம் என்று உறுதி கூறியவர்கள் தாங்கள் கடவுளுடன் செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டார்களே என்ற ஆதங்கத்துடன் கண்டிக்கிறார். ஆகவேதான் வேதாகமத்தின் பல இடங்களில் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் அதனினும் பேறு பெற்றோர் என்று இயேசு சொல்ல கேட்கிறோம். புனித பவுலடிகளார் நாமே பரிசுத்த ஆவியின் ஆலயங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் பாதைக்கு வெளிச்சமாகவும் காலடிக்கு விளக்காகவும் கொண்டு வாழும்போது நாம் இறைவன் விரும்பும் ஆலயங்களாகிறோம். நாம் செய்ய வேண்டியதுதான் என்ன? ஓர் ஊரில் பழைய ஆலயத்தை இடித்துவிட்டு புதிய ஆலயம் ஒன்று அமைக்க பங்கு பேரவை முடிவெடுத்து மூன்று முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றினர். தீர்மானம் ஒன்று, பழைய ஆலயம் இருக்கிற இடத்திலேயே புதிய ஆலயம் கட்டப்பட வேண்டும். தீர்மானம் இரண்டு, பழைய ஆலயத்தின் கற்களை கொண்டே புதிய ஆலயம் அமைக்கப்பட வேண்டும். தீர்மானம் மூன்று, புதிய ஆலயம் கட்டி முடிக்கப்படும் வரை பழைய ஆலயத்தையே பயன்படுத்த வேண்டும். மேற்சொன்ன தீர்மானங்களின்படியே ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று ஒரே மனதுடன் முடிவு செய்தனர். இன்று வரை ஆலயம் கட்டுவதற்கான வேலைகளே ஆரம்பிக்கப்படவில்லை. இப்படித்தான் நாமும் ஆலயம் கட்ட ஆசைப்படுகிறோம். குருட்டு நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்கள், சாதிய உணர்வுகள், ஒடுக்கும் வன்முறை குணங்கள் என்ற இந்த உலகத்தின் ஞானத்தை பெரிதாய்க் கொண்டு உண்மை, பிறர் நலம், சமத்துவம், நீதி, அன்பு ஆகிய கடவுளின் ஞானத்தை மடமையெனக் கொள்கிறோம். இதைத்தான் பவுலடிகளார் இன்றைய இரண்டாம் வாசகத்தின் மையக் கருத்தாக கொடுக்கிறார். எனவே இன்றைய இறை வார்த்தைகளின் ஒளியில் உள்ளம் என்னும் ஆலயம் ஒன்றை கட்ட முன்வருவோம். ஆண்டவருடைய வார்த்தையால் அதற்கு அடித்தளமிடுவோம். அன்பாலும் நீதியாலும் அவ்வாலயத்தை அணி செய்வோம். ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவோம். இப்படியாக நாம் கட்டுகிற தேவாலயத்தில் நம் கடவுளின் கண்களும் இதயமும் குடிகொள்ளட்டும். நம் தேவாலயம் வழியாய் அவரது பெயர் விளங்கட்டும். ஆமென்.